நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, நம்ம வாழ்கின்ற இந்த பூமி ரொம்ப அழகானது அப்படின்னு நிறைய கவிஞர்கள்லாம் பாடுவாங்க. மலை அழகானது, கடல் அழகானது, சந்திரன், சூரியன், காற்று இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை சொல்லியிருக்கிற மாதிரி இந்த பூமி ரொம்ப அழகானதாக இருக்கா, இனி வருங்காலத்துலேயும் இது இப்படியே இருக்குமா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக நம்ம கண் முன்னாடி வந்து நிற்கிது. இதில் வந்து நம்மளுடைய பங்கு, மனிதர்களுடைய பங்கு என்ன இருக்குது? இந்த பூமி வந்து எப்படி இருக்குது, இனி வருங்காலத்தில் எப்படி இருக்கும், இருக்கணும், இதில் நம்மளுடைய பங்கு என்ன, இது எல்லாத்தையும் பற்றி நமக்கு நிறைய விவரங்கள் சொல்கிறதுக்காக இன்னைக்கு சூலூர்லேருந்து மிஸ்டர் சுகுமார் அவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து நமக்கு ஏற்கனவே நிறைய பறவைகள் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. பறவை ஆர்வலரான இவங்க வந்து வேளாண்மையில் எப்படி பறவைகள் நம்மளுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறதுல ஆரம்பித்து, நம்ம இலக்கியங்களில் பறவைகள் எந்த அளவுக்கு பாடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் கூட நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இந்த பருவ மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம பூமியை எப்படியெல்லாம் மாற்றி அமைக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் சார்.
விவசாய எஃப்எம் நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பருவகாலங்களை பற்றி நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். பருவகாலங்கள் தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா 6 பருவகாலங்கள் இருக்குது. இதை வந்து சங்க இலக்கியங்களில் கூட தெளிவாகவும் ரொம்ப நுணுக்கமாகவும் ரொம்ப அழகாகவும் பாடியிருக்காங்க. சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம், பத்து பாட்டு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெடுநல் வாழை, பட்டினப்பாலை இது மாதிரி எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நிறைய வந்து ரொம்ப நுணுக்கமாக அழகாக பாடியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு, ஏன் இந்தியாவும் கூட வச்சுக்கலாம், தமிழ்நாட்டில் வந்து கார்காலம் அப்படின்னாலே மழைக்காலம்னு அர்த்தம். இந்த மழைக்காலம் எப்போ ஆரம்பிக்குது? வைகாசி ஆணி. இப்போ வந்து நான் தமிழில் தான் சொல்ல போகிறேன். மாதங்களில் நீங்கள் வந்து தமிழ் மாதங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் தமிழ் தாய்மொழியாக இருக்கிறவங்க தமிழ் மாதங்களை நம்ம வந்து கவனிக்கணும், தமிழ் மாதங்களை தெரிஞ்சுக்கணும். இப்போ கார்காலம்னு எடுத்துட்டிங்கன்னா அது மழைக்காலம். மழைக்காலம் வந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும், வைகாசி ஆணி. இந்த வைகாசி ஆணியில் மழைக்காலமாக இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது 20-30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இந்த 6 பருவ காலங்களும் ரொம்ப கரெக்டாக நிகழ்ந்துட்டு இருந்தது. இப்போ தான் கொஞ்சம் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கூதிர்காலம். கூதிர் அப்படின்னாலே குளிர்னு அர்த்தம். கூதிர்காலம், குளிர்காலம். குளிர்காலம் வந்து ஆடி ஆவணி. ஆடி காத்தெல்லாம் அடிக்குதுல்ல, அப்போ வந்து ஆடி மாதம் வந்து ஆடி ஆவணி வந்து குளிர்காலம். அதுக்கப்புறம் வர்றது முன்பனிக்காலம். முன்பனிக்காலம், முன்பனிக்காலம்னா அப்போ வந்து கொஞ்சம் லேசாக பனி இருக்கும், கொஞ்சம் லேசாக குளிர் இருக்கும். அது வந்து புரட்டாசி ஐப்பசி, இந்த 2 மாதங்களில் முன்பனிக்காலம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பின்பனிக்காலம். பின்பனிக்காலம் கொஞ்சம் வந்து அந்த பனி குளிர் வந்து கொஞ்சம் அதிகமாகும் முன்பனிக்காலத்தை விட, அது கொஞ்சம் அதிகமாகும். அது வந்து கார்த்திகை மார்கழி, கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதமும் வந்து பின்பனிக்காலம். அதுக்கப்புறம் மார்கழி முடிஞ்ச உடனே இளவேநீர் காலம். இளவேநீர் காலம்னா இது வந்து லேசான சூரியன் வந்து வெப்பம் கொடுப்பாரு, அந்த காலம் வந்து வசந்த காலம்னு சொல்லலாம். வசந்த காலம் நமக்கு இப்போ மறந்து போச்சு. வசந்த காலம் வந்து மாசி 15 பங்குனி 15 வரைக்கும் எடுத்துக்கலாம். வசந்த காலம் வந்து, இளவேநீர் காலம் வந்து தை மாசி. நம்ம வந்து வசந்த காலம் வந்து மாசி 15 பங்குனி 15 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முதுவேனில் காலம், அதுதான் நமக்கு சம்மர்னு சொல்கிறோம். முதுவேனில் காலம் வந்து சித்திரை மாதம், பங்குனி சித்திரை, பங்குனி 15 மேலே சித்திரை, இந்த 2 மாதம்லாம் பார்த்தீங்கன்னா முதுவேனில் காலம், அதுதான் வந்து நமக்கு வேனீர் காலம். இந்த 6 பருவ காலங்களை வந்து நம்ம தமிழர்கள் வந்து அப்போவே வந்து சங்க இலக்கியங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. நானும் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பருவ காலங்கள் எல்லாம் ரசித்து மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். இப்போ வர வர அந்த பருவ காலங்கள் எல்லாம், பருவ நிலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது, ரொம்பவே மாறிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து மேற்கத்திய நாடுகள் எடுத்துட்டிங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, அவங்களுக்கு 6 பருவங்கள் கிடையாது. அவங்களுக்கு வந்து பருவ காலங்கள் வந்து நாலு தான். அது எது எதுன்னா ஸ்ப்ரிங்கு, ஸ்ப்ரிங் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வசந்த காலம், ஆட்டம் இளையுதிர்காலம், வின்டர் வின்டர் வந்து குளிர்காலம் மழையும் பெய்யும், அப்புறம் சம்மர், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேனீர் காலம். அப்போ வந்து அவங்களுக்கு நாலு காலங்கள் தான். அவங்களுக்கு ஒவ்வொரு காலமும் வந்து மூணு மூணு மாதம், நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு மாதம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி ரெண்டு ரெண்டு மாதம், அவங்களுக்கு வந்து மூணு மூணு மாதம் இருக்கும். அப்போ வந்து பன்னெண்டு மாதங்கள் இப்படி போயிடுது. அப்புறம் வந்து நிறைய பேர்த்துக்கு தட்சிணாயணம் உத்தராயணம் காலம்னா அது என்னன்னு அவசர உலகில் தெரிஞ்சுக்கிறது இல்லை. தட்சிணாயணம்னு எடுத்துட்டிங்கன்னா சூரியன் தெற்கு நோக்கி பயணம் போகிறது. உத்தராயண காலம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சூரியன் வந்து வடக்கு நோக்கி பயணம் போகிறது. தட்சிணாயன காலம் வந்து ஆறு மாதம், உத்தராயண காலம் வந்து இன்னொரு ஆறு மாதம். இப்போ தட்சிணாயன காலத்தை எடுத்துட்டிங்கன்னா ஆவணி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் சூரியன் வந்து தெற்கு நோக்கி பயணம் போவான். பார்த்துட்டிங்க பூமி உரண்டையாக இருக்குது, அதில் வந்து சன்ரைஸு சன்செட் எல்லாம் எங்கே பார்க்குறோம், இப்போல்லாம் எங்கே பார்க்குறதுக்கு நேரம் கிடையாது. காலை சூரிய உதயம், மாலையில் வந்து சூரிய அஸ்தமனங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தட்சிணாயன காலத்தில் கொஞ்சம் சூரியன் வந்து தெற்கில் மறைவார், கொஞ்சம் ஸ்லாண்டிங்கை பார்த்தா தெரியும். அதே மாதிரி உத்தராயண காலத்தை பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி அஸ்தமனம் ஆகிறது, சூரியன் எழுகிறதெல்லாம் பார்க்கலாம். அது வந்து மாசி மாதத்துலேருந்து ஆடி வர உத்தராயண காலம். உத்தராயண காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து சூரியன் வந்து கொஞ்சம் வெப்பம் அதிகமாக பூமிக்கு கொடுக்குற காலம். அந்த உத்தராயண காலத்தில் தான் வசந்த விழாக்கள் ஆரம்பமாகிறதுக்கு தொடக்கம். நீங்கள் மாசி மாதத்தில் வர்ற மகா சிவராத்திரி எடுத்துட்டிங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கே வந்து அன்று இரவே வந்து நீங்கள் யாராவது தூக்கம் அளிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருந்தீங்கன்னா அப்போவே உணரலாம். அந்த குளிரெல்லாம் கொஞ்சம் விட்டு போய் கொஞ்சம் வெப்பம், அந்த இரவு நேரத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கிறத கவனிக்கலாம். உத்தராயண காலத்தில் தான் வந்து நிறைய விழாக்கள் வருது. இப்போ பருவ காலங்கள் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பருவ காலங்கள் வந்து உருவாக்குறது சூரியன், சந்திரன், காற்று, ஆகாயம், கடல், இதுகெல்லாமே முக்கியமான ஒரு தூண்டுகோள்கள். அப்புறம் வந்து இது கூட உள்ளே வந்து கடலில் வந்து குளிர் ஓடைகளும், வாட்டர் கரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, குளிர் ஓடைகளும் அந்த வெப்ப ஓடைகளும் இதெல்லாமே மேலே கீழே அப்படியே மாறி மாறி உள்ளே போயிட்டுருக்கும் சமுத்திரத்துக்குள்ளே. அதுகெல்லாமே கரை ஒட்டி எல்லாம் போயிட்டுருக்கும்போது அதுகளும் வந்து இந்த பருவ காலங்களை மாற்றக்கூடிய ஒரு தூண்டுகோள்களாக இருக்கு. அதே சமயம் வந்து இதுக்கு மேலே உறுதுணையாக இருக்கிறது மரங்கள், உறுதுணையாக இருக்கிறது சோலைக்காடுகள், இது எல்லாமே வந்து பருவ காலங்களை வந்து சரியாக அந்தந்த மாதங்களுக்கு ஏற்ப கொண்டு வர்றதுக்கு உண்டான தூண்டுகோள்களாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தளவு ரெண்டு பருவமழைகள் இருக்குது முக்கியமாக, தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிற ஒரு ரெண்டு பருவமழைகள் இருக்குது. இப்போ தென்மேற்கு பருவமழை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அரபிக்கடல் அந்த பக்கம் இருந்து அப்படியே வந்து அப்படியே சுழற்சியினால் தென்மேற்கில் நகர்ந்து காடு சோலைகளில் மலைகளில் மோதி கடல் காற்று குளிர்ந்து போய் மழை வந்து பெய்யுது. அந்த மழை தென்மேற்கு பருவமழை எப்போ ஆரம்பிக்குது, வைகாசி ஆணி ஆடி, வைகாசி ஆணி ஆடியில் ஆடி மாதத்தில் பதினெட்டாம் தேதியோட அந்த தென்மேற்கு பருவமழையோட ஒரு தாக்கம் அதோட ஒரு ஃபோர்ஸு குறைஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை வந்து தரைக்காற்று மேலே வடக்கிலிருந்து பூமி சுழற்சியில் சுழன்று வங்காள விரிகுடா கடல் வெளியே வந்து அதை இருக்கிற அந்த குளிர்ச்சியெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே பூமிக்குள்ளே அப்படியே வடகிழக்கு வரும்போது காடு சோலைகளில் மலைகளிலும் மோதி அது பருவமழையாக பெய்யுது. இப்போ இந்த வடகிழக்கு பருவமழை வந்து புரட்டாசி ஐப்பசி பெய்யும், கார்த்திகை தீபம் வைக்கும்போது அந்த வடகிழக்கு பருவமழை ஓஞ்சி போயிடும், அதுக்கப்புறம் மழையை நம்ம பார்க்க முடியாது. இப்போ மழைகள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கொங்கு மண்டலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மழைகள் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கு தகுந்த மாதிரி பேரெல்லாம் கொடுப்பாங்க. அது சாய்வு அடிக்கிற மழை, ரொம்ப அடமழை பெய்யறது, எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாமே அந்த காலத்து உழவர்களும் ஊர் மக்களும் ஒவ்வொன்றும் பேர் சொல்லுவாங்க. சாரமலைம்பாங்க, கொங்கமலை, கோடைமலை, அடைமலை, மேல்மலை, இது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து மழையே பெய்யறது ரொம்ப அருகி வருது, மழை வந்து வரத்து குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால என்ன மழை பெய்யுது ஏது மழை பெய்யுதுன்னு ஒன்றுமே புரியறதில்லை. அப்போ வந்து மலையே பார்க்காதவங்க கூட இருக்கிற மாதிரி தான் இந்த சூழல் ஏற்பட்டுட்ருக்கு. இப்போ வந்து பருவ மலைகள் எல்லாமே சீர்குலைஞ்சு அந்தந்த பருவங்களில் மழை பெய்கிறதில்ல. பருவ காலத்தை ஒட்டி தான் நம்ம வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் வந்து ட்ரெஸ் பண்ணுவோம். அதிகம் வேநீர் காலத்தில், கோடை காலத்தில் பருத்தி ஆடைகளை உடுத்துவாங்க. வெத்து மேலோடவும் பனியனோடவும் ஒரு துண்டோடவும் சுற்றுவாங்க. அப்புறம் வந்து எல்லாம் காட்டன் தான் உபயோகப்படுத்துவாங்க. அதே சமயம் வந்து மழைக்காலங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா கொடைகளும் அந்த சாக்கு மேலே போட்டுட்டு தலையில் போவாங்க அந்த காலத்தில். அப்புறம் வந்து ஸ்வெட்டரு, ரொம்ப திக்கான ஆடைகள் இது எல்லாமே அணிஞ்சுப்பாங்க மக்கள். அந்த மாதிரி இருக்கும். பருவ காலத்தை ஒட்டி தான் வந்து விலங்குகள் கூட பருவ காலங்களை ஒட்டி தான் வந்து அந்த வாழ்க்கை முறைகளை அமைச்சிக்கும். இப்போ வந்து விலங்குகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்து ரொம்ப கோடை வெயில்னால இங்கே வந்து நீர்நிலையெல்லாம் வற்றி போச்சுன்னு வச்சுங்க, விலங்குகள்லாம் புலம்பெயரும் வேறு இடத்துக்கு, நீர்நிலை இருக்கிற இடத்துக்கு நோக்கி இது எல்லாமே போகும். அதே மாதிரி பறவைகளை எடுத்துட்டிங்கன்னா நீர்நிலை எல்லாமே வந்து ஐஸ் கட்டியாக மாறுச்சுன்னா அந்த ஐஸ் கட்டியில் வந்து இறையெல்லாம் தேட முடியாது. அதனால் இந்த பறவைகள்லாம் வந்து எங்கே வெப்பமண்டலம் இருக்கோ அதை நோக்கி இதெல்லாம் வலசை போகும். அந்த மாதிரி வண்ணத்து பூச்சியும் அதே மாதிரி தான். எங்கே உணவு கிடைக்குமோ, எங்கே வந்து நல்ல மழையெல்லாம் ஏகமாக பேஞ்சிட்டு இருந்ததுன்னா இறக்கை எல்லாமே நனைஞ்சு போயிடும். அப்போ வந்து வெப்ப பிரதேசங்களுக்கு வலசை போகும். இதை வந்து புலம்பெயர்தும். அந்த மாதிரி விலங்குகள், வண்ணத்து பூச்சிகள், பறவைகள் கூட பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரி தங்களோட வாழ்க்கை நிலைகளை மாற்றிக்குது. அதே மாதிரி மனிதர்களும் வாழ்க்கை நிலைகளை மாற்றிக்கிறாங்க. இதை பற்றி எல்லாமே வந்து நம்ம சங்க இலக்கியங்களில் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் விவரிக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் இது ஆறு பருவ காலங்களை பற்றியும் ரொம்ப நுணுக்கமாக பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ கூதிர்காலம் அப்படின்னா குளிர்காலம். அதில் வந்து ஒரு நாலு நாலு வரிகள் சொல்கிறேன், அதுக்கு நான் அர்த்தமும் சொல்கிறேன். எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் ரசிங்க. முகில்தோய் மாடத்து அகில் தரு விறகின் மடவரவல் மகளிர் தடவு நெருப்பு அமர்ந்து நறுஞ்சாந்து அகலத்து நம்பியர் தம்மோடு குறுங்கண் அடைக்கும் கூதிர்காலையும். கூதிர்காலம்னா குளிர்காலம். முகில்தோய் மாடத்து, மாடத்தில் வந்து இந்த மேகங்கள் அப்படியே வந்து தோய்ந்து இருக்குதான். அப்புறம் அகில் தரு விறகின், அகில் மரத்தோட விறகுகள்லாம் போட்டு அகில் விறகின் மடவரல் மகளிர் தடவு நெருப்பு அமர்ந்து, அகில மரங்களோட இதெல்லாமே போட்டு அவங்க வந்து நெருப்பு அமைச்சு அதை சுற்றி உட்காந்துருக்குறாங்களாமா. இது நறுஞ்சாந்து அகலத்து நம்பியர், நம்பியர்னா வீரர்களும் அந்த மன்னன் அங்கே இருக்கிறவங்களும் அவங்க எல்லாமே வந்து நறுஞ்சாந்து இந்த மாதிரி வாசனா திரவியங்கள் எல்லாமே தடவி அப்படியே உட்கார்ந்து அந்த குளிர்காலத்தில் வந்து அந்த அகில் விறகின் மூலமாக ஏற்றிய ஒரு நெருப்பை வந்து சுற்றியும் உட்கார்ந்து அந்த வெப்பத்தை வாங்கிக்கிறாங்க. இந்த குளிர்காலமாக இருக்கும்போது நம்ம வந்து இப்போ கூட பண்ணுறோமே, மலங்காடுகளெல்லாம் குளிர்காலமாக இருந்ததுன்னா தீ மூட்டி சுற்றியும் உட்கார்ந்து கை அந்த உள்ளங்கை எல்லாமே தேய்ச்சிக்கிட்டு உள்ளங்கை எல்லாமே அந்த தீப்பிளம்புக்கு காட்டிக்கிட்டு நம்ம வந்து சூடேற்றிக்கிறோம். அதை வந்து இது மாதிரி வர்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து முன்பனிக்காலம், பனிக்காலம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். வளமனை மகளிரும் மைந்தரும் விரும்பி இளநிலா முன்றிலில் இளவெயில் நுகர விரிகதிர் மண்டிலம் தெற்கு ஏற்பு வெண்மலை அரிதின் தோன்றும் அச்சிறக்காலயம். அப்போ முன்பனி காலத்தில் வந்து வெண்மலை அரிதின்னு சொல்கிறாங்க, மழை அதிகமாக பெய்யாது. அந்த மாதிரி பருவத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க, முன்மணி காலத்தில் இந்த மாதிரி பால்கனியில் இதுவரை மாடத்தில் உட்காந்து இளவெயில் வெயில் வந்து லேசாக இருக்கும், அதை வந்து குளிர்காயிறாங்க. பனிக்காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் குளிராக இருக்கும். அப்போ வந்து இந்த வெயிலுக்காக அந்த மாடத்தில் வந்து உட்காந்து பார்த்து ரசிக்கிறாங்க. அவங்க சூடு ஏற்றிக்கிறாங்க, உடம்புக்கு வந்து சூடு தேவையாக இருக்குது இல்லையா, அது மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வசந்த காலத்தை பாருங்கள், எந்த மாதிரி பருவ காலங்களில் நம்ம வசந்த காலங்கள் வருதுன்னு நமக்கு மறந்தே போச்சு. காவும் கானகமும் கடிமலர் ஏந்த, காவும் அப்படின்னா வந்து சோலை காடுகளும் காடுகளும் மலர்களை ஏந்துது, மலர்களை ஏந்தி தென்னவன் பொதியில் தென்றலோடு புகுந்து மன்னவன் கூடல் மகிழ் துணை தழுவும் இன் இளவேனில் யாண்டு உளன்கொள் இதை பாருங்கள், இந்த மாதிரி இளவேநீர் காலத்தில் தான் வசந்த காலம். அப்போ வந்து மரங்கள் எல்லாமே பூக்களை வர்ஷிக்கும், பூக்கள் எல்லாம் ஏந்தி நிற்கிது, தென்றல் எல்லாம் புகுந்து அந்த வாசனையெல்லாம் எடுத்து வருது. மன்னவன் வந்து தன்னோட தலைவியோடு கூடி இருந்து இந்த இளவேநீர் காலத்தில் எந்த மாதிரி மகிழ்ச்சி கொண்டு குதூகலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்வேலி ஆண்டு உளன்குள் இது மாதிரி பருவ காலத்தை ரசிக்கிறாங்க, இது மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வேநீர் காலம், கன்று அமர் ஆயமோடு கலிற்றினம் நடுங்க, என்றூள் நின்ற குன்றுகெழு நல்நாட்டு, காடு தீ பிறப்ப கனை எரி பொத்தி, கோடையோடு புகுந்து கூடல் ஆண்ட வேணில் வேந்தன் வெற்றுப்புலம் படர. இந்த வேநீர் காலம் ரொம்ப தகிப்பாக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா காடு கூட தீப்பிடிச்சு எறியுது. இப்போ காடு தீப்பிடிச்சு எறியுது, இது மாதிரி நிறைய வெப்பமாக இருக்குது, பூமி வந்து குண்டம் மாதிரி தகிக்குது, யானைகள் விலங்கினங்கள் இதெல்லாமே கொஞ்சம் தண்ணி கிடைக்காம ரொம்ப அல்லல் படுது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில், இந்த மாதிரி ஒரு வேநீர் காலத்தில் வேந்தன் வந்து ஒரு மலைப்பிரதேசத்துக்கு போய், நம்மெல்லாம் ஊட்டிக்கு போகிறாங்க இல்லையா கொடைக்கானல் அது மாதிரி போகிற மாதிரி, வேணில் வேந்தன் வெற்றுப்புலம் படர, வேந்தன் கூட ஒரு குளிர் பிரதேசத்துக்கு ஒரு மலைநாட்டுக்கு போய் தங்குறான், அந்த மாதிரி வெப்பம் அடிக்குதான், அந்த மாதிரி இருக்கு. சிறு உயிர்கள் கூட பருவ காலங்களை வந்து உணர்ந்துக்குது. எறும்பு கூட மழைக்காலம் தொடங்குதுன்னா அதுக்கு முன்னாலேயே தானியங்கள் எல்லாம் கொஞ்சம் உணவுகள் எல்லாம் தேடி அது வலைகளில் கொண்டு போய் சேமித்து வைக்குது. சின்ன சின்ன உயிரினங்கள் கூட பருவ காலங்களை ஒட்டி தான் வாழ்க்கையை அமைச்சிக்குது. எல்லாம் இந்த பிரபஞ்சமே வந்து ஒருங்கிணைப்பாக இருந்து பருவ காலங்களை ஒட்டி தான் வந்து வாழ்க்கை முறையை அமைச்சிக்குதுன்னு சொல்ல வர்றேன். அப்புறம் வந்துங்க, இந்த பருவ காலங்களை ஒட்டி தான் விழாக்களும் வருது. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கார்த்திகை தீபமெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா, வீட்டில் வைக்கிறாங்கன்னா அது மழைக்காலம் வந்து வடகிழக்கு பருவமழை குறையும். அதே மாதிரி ஆடி 18 எடுத்துட்டிங்கன்னா தென்மேற்கு பருவமழையெல்லாம் விட்டு போய் குறைஞ்சி ஆறு குளங்கள் எல்லாம் தண்ணி நிரம்பி இருக்கும்போது அந்த ஆடி 18 கொண்டாடுறாங்க. காலங்களை ஒட்டி தான் விழாக்கள். அப்புறம் வந்து பனிக்காலமெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா, அப்போ பனிக்காலத்தில் வந்து நிறைய குளிர் இருக்கும், அந்த சமயத்தில் வந்து ஓசோன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மார்கழி மாதத்தில் இந்த பனிக்காலம் கார்த்திகை மார்கழியில் எல்லாம் பார்த்திங்கன்னா பக்தர்கள் நிறைய வந்து கோயில்களுக்கு போகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அப்போவே வந்து இந்த பனிக்காலங்கள் யாத்திரைகள்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி தென்மேற்கு பருவமழை முடிஞ்சோடனே அவள் விதைச்ச காலம் இருக்குது, ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னாங்க. அப்போ வந்து தென்மேற்கு பருவமழை விட்டதுன்னே அவங்க வந்து விதைச்சாங்க. அதே மாதிரி காற்று அதிகமாக அடிக்கும்போது தான் வந்து ஆடி காற்று அது இதெல்லாம் அடிக்கும்போது தான் குளிர் அதிகமாக இருக்கும். கூதிர்காலம் எடுத்துட்டிங்கன்னா ஆடி பக்கம்தான், ஏன்னா குளிர்காலமெல்லாம் பனிக்காலத்தை ஒட்டி இல்லை, ஆடி காற்று வந்து ரொம்ப குளிர் நடுக்கும். தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு குளம் குட்டை ஆறெல்லாம் நிறைஞ்சிருக்கும்போது காற்று அப்படி வரும்போது அதில் எல்லாமே அந்த ஈரத்தை எடுத்து மேனியை குளிர வைக்கும். அது மாதிரி இந்த பருவ காலங்களை ஒட்டி தான் நம்ம வாழ்க்கை முறையும் இருந்தது. ஐப்பசியில் வடகிழக்கு பருவமழை, வைகாசியில் தென்மேற்கு பருவமழை வரணும், வரலன்னா நீங்கள் எப்படி விவசாயம் பண்ண முடியும்? இப்போ ஆற்று பாசனம் போயிடுச்சு, மழை வரத்து இருந்தால் தான் கிணத்துல தண்ணி ஊறும், அப்படியெல்லாம் இருக்கும்போது பருவங்கள் சின்ன பின்னமாகி மாறி போகும்போது பருவ காலங்களை ஒட்டி தான் நம்ம விவசாயம் பண்ண முடியும். பருவங்கள் சீர்குலைந்து போகும் பொழுது சீர்குலைப்பு பண்ணுறது நம்ம தான். அப்போ வந்து சீர்குலைஞ்சிருச்சுன்னா விவசாயம் பண்ணுறது ரொம்ப கடினமாகும். பருவங்காலங்களை ஒட்டி தான் நம்ம வந்து பயிர் செய்ய முடியும். பருவங்களை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு வச்சுங்க, நம்ம வந்து இப்படி தான் இப்போ மழை பெய்யும், இப்போ வெயில் வரும், இப்போ வந்து பனி பெய்யும் அப்படின்னா அது தெரியாமல் போச்சுன்னா நம்ம விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காய்கறிகள் எல்லாம் போட்டு நிறைய பனி கொட்டுச்சுன்னு வச்சுங்க, எல்லாம் வந்து அந்த தளிர்லேயே எல்லாம் கருகி போயிடும், நிறைய குளிர் ஆயிடுச்சுங்க, திடீர்னு வெள்ளம் வந்துருச்சுங்க, மழை எதிர்பார்த்தோம் மழை இல்லைங்க, கடலக்காய் போட்டாங்க எல்லாம் நாசமாயிருச்சுங்க, மழை இல்லைங்க, கொஞ்சம் கூட ஈரம் இல்லைங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த பருவ காலங்கள் சீர்குலைகிறதுக்கு காரணமே வந்து மனித இனம்தான். தை மாதம்னா தரையும் நடுங்கும்பாங்க, ஜனவரி குளிரும்பாங்க. ஜனவரி குளிர் எல்லாமே வந்து நாவல்களில் வந்து ரொம்ப வர்ணிப்பாங்க. ஜனவரி குளிர் வர்றதுக்கு காரணம் என்ன? பனி தான். ஆனால் உண்மையான வாடை குளிர் எப்போன்னா ஆடி மாதம்தான் வரும். தென்மேற்கு பருவமழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி குளம் ஆறெல்லாம் நிறைஞ்சிருக்கும்போது அப்போ தான் வந்து இந்த ஜில்லுன்னு காற்று அடிக்கும், ஆடி காற்று. அப்போ ஜன்னலை வந்து திறக்க முடியாது. ஜன்னல் வந்து படார் படார் நடிக்கும். ஜன்னலில் போட்டு மூடி வச்சுக்கணும். நம்ம வந்து வெளியே தலை காட்ட முடியாது. ஆடி காற்று அந்த மாதிரி அடிக்கும் விற விற விறன்னு. தை மாதம் வந்து அது ஜனவரி குளிர் தான், அது வந்து பனி பனிக்காலம். இப்போ வந்து வசந்த காலம் எப்போ கொண்டாடுறாங்க, வசந்த காலம் எப்போ வருதுன்னே மக்களுக்கு மறந்து போச்சு. அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இந்த சப்ஜெக்டிவே எடுத்திருக்கிறேன், இந்த தலைப்பை எடுத்திருக்கிறேன். வசந்த காலம்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம மரங்களுக்கும் வசந்த காலத்துக்கும் தொடர்பு இருக்குது, மரங்களுக்கும் பண்டிகைகளுக்கும் தொடர்பு இருக்குது, பண்டிகைகளுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் இது வந்து மரம், பருவகாலங்கள், மனிதன், இது எல்லாமே தொடர்பு இருக்குது. மாசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் வந்து இலையை உதுத்துரும், இலையுதிர்காலம் உதிர்ந்து அதுக்கப்புறம் மாசி பதினஞ்சுங்கும் போதே பூக்கள் எல்லாம் வர்றதுக்கு ஆரம்பிக்கும், விதவிதமான வண்ண பூக்கள் வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இந்த பூக்கள் வர்ற பருவ காலம்தான் நமக்கு வசந்த காலம். இந்த வசந்த காலங்கிறது இளவேநீர் காலம். இளவேநீர் காலத்தில் குளிர் பனி எல்லாமே முடிஞ்சு போய் வெப்பம் கிடைக்கும்போது வெப்பம் வந்து அந்த ரசாயன மாற்றத்தை அந்த மரங்களுக்கு ஏற்படுத்துது. மரங்கள் வந்து பூக்களை எல்லாமே கொண்டு வருது. இந்த பூக்கள் எல்லாமே வண்ண வண்ணமாக 18,000 வகையான மலர்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒவ்வொன்று எப்படி இறைவன் வந்து கமைச்சிருக்கார் பாருங்கள், ஒவ்வொன்றும் தனித்துவமாக தான் இருக்கும். அதையெல்லாம் நம்ம பார்த்து ரசிக்கணும். வெறும் மண் தான், கூட வெப்பம், கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குது. அதில் எப்படி இந்த மாதிரி வண்ண வண்ண மலர்கள் பூக்குது, எப்படி விதவிதமான நறுமணங்கள் வருதுன்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். மண்ணிலிருந்து எப்படி இது எல்லாமே கிடைக்குது, இது எப்படி இது மாற்றம் நிகழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஆச்சரியப்பட்டு போகணும். குழந்தைகள் எல்லாமே எதை பார்த்தாலும் ஆச்சரியமாக பார்க்கும், எதை பார்த்தாலும் என்ஜாய் பண்ணும், எதை பார்த்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கும், வியப்படையும். ஆனால் கொஞ்சம் நமக்கு வயசு 20 தாண்டும் போது அந்த வியப்பு எங்கேயோ ஓடி மறைஞ்சிருது, வியப்படைகிறதே இல்லை. ஏன் அந்த மாதிரின்னு ஒன்றும் புரியல. லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வசந்த காலம் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இளவேநீர் காலம். இப்போ வந்து நம்ம மாசி 15 பங்குனி 15 வரைக்கும் ஒரு மாதம் அந்த வசந்த காலத்தை பார்த்துக்கலாம். வசந்த காலத்தை பற்றி சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் இந்திர விழான்னு ஒன்று செய்யல் எல்லாம் வருது. இந்திர விழா தான் வசந்த விழாவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சிலப்பதிகாரத்தில் வந்து வசந்த காலத்தை எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, தலைவன் தலைவி வந்து மாடம், கடற்கரை, ஆறு, குளம், இது மாதிரி காதலியோடவும் அந்த தலைவியோடவும் கூடி குழாவி பாடல்களும் இசைத்து, அவங்க வந்து இசை கருவிகளில் எல்லாம் இசைத்து காணல் வரி பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். கோவலன் மாதவி ரெண்டு பேரும் அந்த காணல் வரி பாட்டு பாட 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 ரெண்டு பேரும் பிரிவாங்க. அப்போ வந்து முழுநிலா காயும் அந்த மாதிரி வசந்த காலம் வந்து அவங்க மகிழ்ச்சிகரமாக இருந்திருக்காங்க, அவங்க வந்து குதூகலமாக இருந்திருக்காங்க. இந்த வசந்த விழாங்கிறது தான் இந்திர விழா சிலப்பதிகாரத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ எப்படி கொண்டாடுறோன்னா, இந்த மரங்கள் எல்லாமே பூத்து குலுங்குது, நல்ல நறுமணமாக இருக்குது. அந்த சமயத்தில் மாரியம்மன் பண்டிகை, மாகாளியம்மன் பண்டிகை எல்லாமே நிறைய கொண்டாடுறாங்க. இந்த மாரியம்மன் மாகாளியம்மன் பண்டிகை கொண்டாடி மறுநாள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீர் ஆட்டும்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கிராமங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு அண்டாவில் குண்டாவில் எல்லாம் வந்து மஞ்சள் எல்லாம் போட்டு சுண்ணாம்பெல்லாம் போட்டு அது வந்து கொஞ்சம் பன்னீரெல்லாம் கலந்து வீட்டு முன்னெல்லாம் வச்சுருப்பாங்க. மாமன்மார்கள் எல்லாமே அந்த சந்து வெளியாக அந்த வீதி வெளியாக எல்லாம் போகும்போது அந்த மஞ்சள் நீரை வந்து எடுத்து அடிப்பாங்க. முறப்பெண்கள் எல்லாமே அந்த மாதிரி மாமன்மார்கள் மாதிரி பார்த்து பார்த்து அடிப்பாங்க. அப்போல்லாம் அவங்கெல்லாம் வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பாங்க. இவங்க உளுந்தடித்து ஓடுவாங்க, இவங்க பின்னாலேயே துரத்தி போய் அடிப்பாங்க. இது வந்து நம்ம வட புலத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்கல்ல, அதுக்கு இணையானது தான் இது. நம்ம ஊர் பண்டிகைகள்லாம் இந்த மாதிரி மஞ்சள் நீராட்டுங்கிறது. வட இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா ஹோலி பண்டிகை, அந்த ஹோலி பண்டிகை இதே மாதிரி தான் மாசி பங்குனு தான் வருது. அவங்கெல்லாம் வண்ண வண்ண சாயங்கள், நம்மளுக்கு தான் மஞ்சள்னா அவங்க வந்து வெவ்வேறு விதமான வண்ண பொடிகளை எல்லாம் தூவி ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து கொண்டாடுறாங்க. அப்போ வந்து நமக்கு வந்து இளவேநீர் காலம் இந்த மாசி 15 பங்குனி 15 வரைக்கும் தான், அதுதான் வசந்த விழாங்கிறது, வசந்த பருவம் அதுதான். அப்போ வந்து நம்ம என்ன பருவத்தை நிலையெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. கதிரவன் வந்து வானில் வந்து குளிரெல்லாம் குறைச்சி கொஞ்சம் உங்களுக்கு வெப்பத்தை கொடுக்குறார். மழையெல்லாம் அதிகமாக பேஞ்ச காலத்தில் இந்த வெப்பமெல்லாம் அதிகமாக நமக்கு தோணாது. ஆனால் இப்போ மழையெல்லாம் குறைஞ்சதுனால இந்த வெப்பம் வந்து நமக்கு கொஞ்சம் தாழ முடியாத நிலையில் இருக்கிறோம். இப்போ மரத்துக்கும் பண்டிகைகளுக்கும் சம்பந்தம் இருக்குது. இப்போ உகாதி பண்டிகையை கொண்டாடுறீங்க, உகாதி பண்டிகைக்கு கரெக்டாக அந்த நேரத்துக்கு வேப்ப மரங்கள் எல்லாமே வேப்பம் பூக்களை கொடுக்குது, வாழ்க்கை வந்து கசப்பும் இனிப்பும் கலந்தது தான் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வேப்பம்பூவும் பழமும் சர்க்கரையெல்லாம் வச்சு சாப்பிட்றோம். அந்த நேரத்துக்கு வேப்ப மரத்தில் எப்படி சின்ன சின்ன குறும்பூக்கள் வாசனையாக வந்து சேருது? இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வேப்ப மரங்கள்லாம் அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த வேப்பம்பூ வாசனை நீங்கள் உங்களுக்கு உணர முடியும். அதே மாதிரி நீங்கள் விஷுக்கனி இது மாதிரி சித்திரை ஒன்று அந்த விஷு பண்டிகை வரும்போதும் அந்த விசு கொன்னை மரம் கேசியா ஃபிஸ்ட்லாம்பாங்க, சரக்கொன்றைம்பாங்க, அந்த மரத்தில் சரஞ்சரமாக மஞ்சள் பூக்கள்லாம் வருது, அது சிவனுக்கு படைத்து வணங்குறாங்க. அது மாதிரி மரங்களுக்கும் பண்டிகைகளுக்கும் சம்பந்தம் இருக்குது, பருவ காலங்களை ஒட்டியும் இருக்குது. இந்த வசந்த பருவத்தில் நான் வந்து இந்த மலர்களெல்லாம் பார்த்து ரசிக்கிறேன். இந்த மரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிங்க் கேசியான்னு ஒரு மரம் இருக்குது, அது வந்து பிங்க் கலரில் பூக்களை கொடுக்குது, கிளிசிரிடியம்ங்கிறது, அது பார்த்திங்கன்னா லைட் ரோஸ் கலரில் பூ வந்திருக்குது. அப்புறம் வந்து பெல்டா ஃபாரம்னு ஒன்று இருக்குது, மஞ்சள் பூ கொத்து கொத்தாக வருது, வேப்ப மரங்க வேப்பம் பூக்கள். இதுப்பறம் வந்து தூங்க வாகை பார்த்திங்கன்னா மலை மரம்பாங்க, ரெயின் ட்ரீம்பாங்க, அது வந்து மயில் கொன்றை மாதிரி பூக்களை கொடுத்துருக்கு. டெபுபியா ரோசியா பார்த்திங்கன்னா அதெல்லாம் அந்த நீலக்கனகாம்பர பூக்கள் மாதிரி நிறைய வந்திருக்கு. இது மாதிரி வண்ண வண்ண பூக்களை நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ வந்து இது வசந்த பருவம் தான், இதுதான் வந்து நமக்கு வந்து வசந்த காலம் அப்படின்னு மகிழ்ச்சி பூர்வமாக வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணணும். இது மாதிரி இருக்கு. பருவ காலங்கள் மாறி போகிறதுக்கு காரணம் என்ன? முதல் மாதிரி இந்த 6 பருவ காலங்கள் இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் குளிர் இருக்கும், ஆனால் அதி வெயில் இருக்கும், அப்புறம் ரொம்ப வெயில் இருக்கும், ரொம்ப கத்திரி வெயில் மாதிரி அடிக்கும், வெயிலே தாண முடியாது, காத்தடிக்கும், இந்த மாதிரி மழை. அந்த பருவ காலங்கள் எல்லாமே சிதைஞ்சு போயிடுச்சு. இந்த பருவ காலங்கள் எல்லாமே சிதைஞ்சு சீர்குலைஞ்சு போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஜனத்தொகை ஒன்று, ரெண்டாவது வந்து ஜனத்தொகை தகுந்த மாதிரி வாகனங்கள் அதிகமாயிருச்சு. வாகனங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடு, வெப்பங்களும் இயந்திரங்களும் தொழிற்சாலைகளும் இதுகெல்லாம் வெப்பத்தை வெளியேற்றுது. அப்புறம் சுற்றுச்சூழல் மாசுபட்டு போச்சு. இந்த மாதிரி எல்லாமே மனுஷன்தான் சீர்குலைச்சிருக்கிறான். அதிகமான அடுக்குமாடி கட்டடங்கள் வருது, நிறைய வந்து சுரங்கங்கள் தோன்றாங்க, அப்புறம் ஆழ்குழாய் கிணறுகள் போடுறாங்க. இது மாதிரி நிறைய சுற்றுச்சூழல் கெடுக்கிறதுனால இந்த பருவ காலங்கள் எல்லாமே வெகு வேகமாக சீர்குலைஞ்சு போச்சு. இப்போ சாதாரணமாக எடுத்துக்கிட்டால் ஒரு சோலை மழைக்காடுகள் எல்லாமே மலை மேலே தான் இருக்கும். அப்போ வந்து அங்கிருந்து மழை பெய்யும். பருவ காலங்களில் வந்துங்க அந்தந்த இதில் வந்து நிறைய வந்து மேகங்கள் கூடும். அந்த சீசனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி காத்தடிக்கும். அதையெல்லாம் வந்து மேகங்கள் தள்ளிட்டு வந்து அந்த சோலை மழைக்காடுகள் மேலே வந்து மழையை கொடுக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் வந்து குவியும் பொழுது அங்கிருந்து இந்த மரங்கள் எல்லாம் ஈர்க்கும். மரங்கள்லாம் வந்து குளிர்வடைஞ்சு குளிர்காற்று ஒரு விதமாக அடிக்கும்போது கொஞ்சம் தூசிகளும் கலந்து அடிக்கும்போது மேகங்களில் போய் அந்த சின்ன சின்ன தூசிகள்லாம் வந்து மேகங்களில் பட்டு நிறைய மழை பொழியும். மவுண்டன்ஸ்லேருந்து மழை பேஞ்சு அங்கேருந்து கீழே நமக்கு பிளைன்ஸுக்கு வரும். நேச்சர் தி ஆல்மைட்டி அப்படி தான் வந்து சிஸ்டம் எவால்வ் பண்ணி வச்சுருக்கேன். மழைக்காடுகள் இருந்து அங்கிருந்து மழை பேஞ்சு கீழே சமதளத்துக்கு வரும். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 250 வருஷத்துக்கு முன்னால், அப்ராக்சிமேட்டாக 250 வருஷத்துக்கு முன்னால் ஆங்கிலேயன் இங்கே வந்தபோது ஆனைமலையும் நீலகிரி மலைகளையும் வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நிறைய டீ பிளான்டேஷன் தேநீர் பயிரிட்டு இருந்த மலைக்காடுகளெல்லாம் அழித்து தேநீர், அது வந்து ஒரு புஷி பிளான்ட்டு தான், அது வந்து ஒரு 3-4 அடி தான் இருக்கும். அது வந்து எப்படி மேகங்களை குளிர்விச்சு என்னத்தை மலையை கொடுக்க போகுது, அது வந்து பசுமை பாலைவனம் தான் சொல்ல முடியும். அவன் வந்து சோலைக்காடுகள் மலைக்காடுகள் எல்லாம் அழித்து அந்த ட்ரீ பிளான்டேஷன் வந்து நிறைய ஆயிரக்கணக்கான ஏக்கர் போடும்போது அங்கே மலையே இல்லாத போது, மவுண்டன் ஏரியாவில் மலையே இல்லாத போது தரைதளத்துக்கு மலையை நீர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது அமராவதி, நொய்யல், பவானி இந்த மாதிரி ஆறுகள் எல்லாமே வந்து போயிடும். காவிரி வந்து குடகுமலையிலேருந்து கர்நாடகாவில் வந்ததுன்னா அங்கே கொஞ்சம் காடுகள் இருக்குது. இங்கே வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து நம்ம இது மாதிரி பண்ணும்போது சீர்குலைக்கும் போது நமக்கு மழை சரியாக பெய்யாத பொழுது இந்த மாதிரி சிற்றாறுகள் இந்த மாதிரி உபநதிகள் எல்லாமே காஞ்சி போகும், குடிநீருக்கு தட்டுப்பாடு வருது. அதனால் நம்ம வந்து அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட்டு மறுபடியும் மழைக்காடுகள் எல்லாம் உருவாக்கினா இந்த துணை நதிகள் எல்லாமே வற்றாத நதிகளாக மாறி நம்ம வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப செம்மையாக போகும், வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து பேருவகை கொள்ள முடியும். அதனால் நம்ம வந்து பருவ காலங்களை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும். ஒரே மாதிரி ஸ்வீட்டே சாப்பிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, ஒரே மாதிரி கசப்பு சாப்பிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது, ஒரே மாதிரி துவர்ப்பு சாப்பிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது. இது மாதிரி பருவ காலங்கள் மாறி மாறி வரும்போது தான் நம்ம வந்து அதை மகிழ்ச்சி பூர்வமாக அதை வந்து என்ஜாய் பண்ண முடியும். அதனால் பருவ காலங்கள் சும்மா வெயிலே இருந்துன்னா உங்களுக்கு மொனாட்டனஸாக இல்லையா, அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு வெத்து இடங்களில் இது மாதிரி வீடு பக்கம்லாம் இருந்துன்னா நிறைய மரங்களை வச்சு கொஞ்சம் பூமியை குளிர்விச்சிங்கன்னா எல்லோருடைய மனசும் குளிர்ந்து போகும். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, ரொம்ப அருமையாக பருவ காலங்களை பற்றி எடுத்து சொன்னாங்க சுகுமாரவங்க. பருவ காலங்களோடு தொடர்புடையதாக எப்படி மக்களுடைய வாழ்க்கை, அதாவது அவங்களுடைய தொழிலாகட்டும் அல்லது விழாக்களாகட்டும் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறத பற்றியும் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. இன்றைக்கி ஏன் அதெல்லாம் மாறிப்போச்சு? சரித்திரகால கதைகள் கேட்கும்போது அமைச்சர் மாதம் மூமாரி பொழிகிறதா அப்படின்னு அரசன் கேட்குற மாதிரி வசனங்கள்லாம் நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் இப்போது மழையவே பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சுற்றுச்சூழலை பாதுகாத்து இந்த பூமி பந்தை செழிப்பாக நம்முடைய வருங்கால சந்ததிக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. 042224310555 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு, அல்லது DEE@TNAU.AC.IN அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்க.